நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலிய பொருட்கள் மீது சீனா பொருளாதார புறக்கணிப்பு செய்யும் என்ற அச்சுறுத்தலையும் மீறி கொரோனா வைரஸ் தொற்று நோய் எங்கு ஆரம்பித்தது என்பது குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இந்த அழுத்தம் தொடர்ந்தால் சீனாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுலா வருபவர்கள் மற்றும் மேற்கல்விக்காக வருபவர்களின் எண்ணிக்கை குறையும் என்றும் ஆஸ்திரேலிய வேளாண்மை பொருட்களை சீனா புறக்கணிக்க நேரிடும் என்றும் கேன்பராவில் உள்ள சீன தூதுவர் சுங் ஜுன் நீ எச்சரித்துள்ளார். இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை சீனர்கள் விமர்சிப்பது அவர்களது பிரச்சனை என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறுகிறார்.
Well, that's a matter for them. Australia will do what's in our interest and in the global interest. And we will, of course, continue to support moves to ensure there's a proper independent assessment of what's occurred here.
இதேவேளை 10 மில்லியன் கொரோனா வைரஸ் சோதனை கருவிகள் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்படுவதாக விக்டோரிய மாநிலத்திலுள்ள சீன தூதுவர் ஷூ லாங் அறிவித்தார். சுரங்க அதிபர் அண்ட்ரூ ஃபாரஸ்டின் முன்னெடுப்பில்தான் இந்த சோதனை கருவிகள் சீனாவிலிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவிலிருந்து COVID-19 சோதனை கருவிகள் நாட்டுக்கு வருவதை சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட் வரவேற்றார். நாட்டில் தேவைப்பட்ட சோதனைகளை செய்வதற்கு இந்த பரிசோதனை கருவிகள் முக்கியமானது என்கிறார் அவர். COVID-19 தொற்று நோய் உலகம் முழுவதும் பரவியுள்ள வேளையில் கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் குணமடைய வைக்கவும் என்று பல தயாரிப்புகள் இணைய வழியாக விற்பனைக்கு வந்துள்ளதாக ஆஸ்திரேலிய நேஷனல் யூனிவர்சிட்டி செய்துள்ள ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது. மலேரியா எதிர்ப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோக்யூன் முதல் தனி ஒருவருக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வரை அனைத்தும் அதிக விலைக்கு டார்க் நெட் எனப்படும் கருப்பு சந்தையில் இணைய வழியாக விற்கப்படுகிறது. COVID-19 தொடர்பான ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்துள்ளதை தாம் அவதானித்து வருவதாக நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவைச் சேர்ந்த துப்பறியும் கண்காணிப்பாளர் மேத்யூ கிராஃப்ட் கூறினார்.
Whether that be gloves, vaccines, tablets, and illicit drugs for that matter as well, that we believe are all fraudulent and could significantly damage your health if you were to take them.
கொரோனா வைரஸுக்கான மருத்துவ சிகிச்சையை மக்கள் தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அவர் எச்சரித்தார். டார்க்நெட் எனப்படும் இருண்ட விலையில் இப்போது இரத்த பிளாஸ்மா கூட விற்பனைக்கு வந்துள்ளது அச்சம் தருகிறது என்கிறார் அவர். COVID-19 தொற்று ஏற்பட்ட நோயாளி ஒருவரின் இரத்தத்தின் திரவப் பகுதியை உங்கள் உடலில் செலுத்துவதன் மூலம் இந்த தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இது குறித்த ஆராய்ச்சி இன்னமும் முடியவில்லை. இது ஒரு தீர்வு என்பது இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. நாட்டில் முதியோர்தான் COVID-19 தொற்றினால் அதிகமாக இறக்கிறார்கள். மெல்பர்ன் நகரில் உள்ள முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் மேலும் இருவருக்கும் அங்கு வேலை செய்யும் ஒருவருக்கும் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹோத்தோன் கிரேஞ்ச் முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் தற்போது சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் முதியவர்கள் போன்று பாதிக்கப்படக்கூடியவர்களுடன் பணிபுரிபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வீட்டிலேயே இருக்கவும் எச்சரிக்கப்படுகிறார்கள். சிட்னியில் உள்ள நியூ மார்ச் ஹவுஸ் என்ற முதியோர் இல்லத்தில் இதுவரை 12 பேர் COVID-19 தொற்றினால் இறந்துள்ளார்கள். மேலும் 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேலும் அதிகமான இறப்புகள் ஏற்படக்கூடும் என்று அதன் நிர்வாகம் கவலை கொண்டுள்ளது. மற்றொரு வயதான பெண் டஸ்மேனிய மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில் இறந்துள்ளார். இதனால் ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் இறப்பு எண்ணிக்கை 91 உயர்ந்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் 2 மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பரவியதைத் தொடர்ந்து அந்த மருத்துவமனைகள் மூடப்பட்டது நேர்கள் அறிந்த செய்தி. இதில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒருவர் ரூபி பிரின்சஸ் என்ற உல்லாச கப்பலில் பயணம் செய்தவர் என்றும் அவர் மூலம்தான் கொரோனா வைரஸ் அங்கு வேலை புரிந்த ஊழியர்களுக்கும் பிற நோயாளிகளுக்கும் தொற்றியதாக நம்பப்படுகிறது. இந்த வைரசால் பாதிக்கப்பட்ட சில சுகாதார பணியாளர்கள் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தபோதும் பல நாட்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்ததாக இது குறித்த விசாரணையின் பின் வெளியான அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. இதிலிருந்து பல பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் டஸ்மேனிய பிரீமியர் குட்வின் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு இந்த அறிக்கையை பயன்படுத்த விரும்பவில்லை என்றார்.
This is just simply a case of people going about their lives, going about their jobs. While this dreadful set of circumstances has ensued and has wreaked havoc and misery on so many people.
New South Wales மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 7,300க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா வைரஸ் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதில் 2 பேருக்கு மட்டுமே தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டது. இன்று முதல் சில கட்டுப்பாடுகளை நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு நீக்குகிறது. ஒரே வீட்டில் வாழும் 2 பெரியவர்கள், அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடன் மற்றவர்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. 3 வாரங்களுக்கு மேலாக புதிதாக எவருக்கும் இந்த தொற்று இருப்பதாக கண்டறியாததாலும் தற்போது 3 பேருக்கு மட்டுமே COVID-19 தொற்று இருப்பதாலும் நாளை முதல் பல கட்டுப்பாடுகளை நார்தர்ன் டெரிட்டரி நீக்குகிறது. விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள் மற்றும் நீச்சல் தடாகங்கள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. மேலும் திருமணங்கள் மற்றும் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையின் உச்சவரம்பு நீக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாத இடம் என்று ACT அறிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் நிலைமை இவ்வாறு இருக்க COVID-19 தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பதட்டம் தீங்கு விளைவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் கூறுகிறார். இந்த தொற்று நோய்க்கு காரணம் சீனா என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். வூஹான் மாகாணத்தில் அது ஆரம்பித்தது குறித்து விசாரணை நடத்துமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழு முயற்சிக்கிறது. அனைத்து நாடுகளுக்கிடையேயும் மேம்பட்ட ஒத்துழைப்பை கோரும் அதேவேளை வளர்ந்து வரும் நாடுகள் தொற்று நோயை சமாளிக்க சர்வதேச சமூகம் மேலும் உதவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் தோல்வியடைய சீனா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவியது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்டை தண்டிக்க சட்டபூர்வமான அடிப்படையோ அல்லது முன்மாதிரியோ இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜெங் ஷுவாங் கூறுகிறார். H1N1 காய்ச்சல், எபோலா மற்றும் ஜீக்கா போன்ற பாரிய தொற்றுகளுக்கு யாரும் தண்டிக்கப்படவோ பொறுப்பு கூறவோ இல்லை என்று ஜெங் ஷுவாங் நினைவுபடுத்தினார். அமெரிக்க புள்ளி விவரங்களின்படி 30 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் வேலையின்மை நலனுக்காக மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதே நேரத்தில் ஏப்ரல் முதல் ஜூன் மாத காலாண்டில் 40% வீழ்ச்சியை அமெரிக்கா காண இருக்கிறது என்று அமெரிக்க அரசாங்கம் கணித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பினால் அமெரிக்காவில் 62,000 அதிகமானவர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள். 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதன் பாதிப்பிலிருந்து விரைவில் தனது நாடு மீண்டு விடும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தனது நாடு மீள்வதற்காக எடுக்க வேண்டிய 5 முக்கிய நடவடிக்கைகளை பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் விவரித்துள்ளார். பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் இறப்பு எண்ணிக்கை 26,700 அதிகமாக அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஸ்பெயினின் தினசரி இறப்பு எண்ணிக்கை 6 வாரங்களில் குறைந்து தற்போது 288 என்ற கணக்கில் உள்ளது. இந்த வைரஸின் பாதிப்பால் ஸ்பெயினில் இதுவரை 24,000 அதிகமானவர்கள் இறந்துள்ளார்கள். நிலைமை சற்று சீரடைந்து வருவதால் நாளை சனிக்கிழமையிலிருந்து மக்கள் வெளியே உடற்பயிற்சி செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் வீடுகளிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஐரோப்பிய பொருளாதாரம் 2020 முதல் காலாண்டில் 3.8% சுருங்கியுள்ளது. உலகில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களில் 46% ஐரோப்பிய பிராந்தியத்தில் வாழ்பவர்கள். இந்த வைரஸ் மூலம் இறந்தவர்களில் 63% ஐரோப்பியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தனக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய பிரதமர் மிஹேல் மிஷுடின் அறிவித்துள்ளார். அந்நாட்டு மக்களை வீட்டிலேயே இருக்குமாறு அவர் அழைப்பு விடுத்தார்.
Я хочу ещё раз обратиться ко всем.
I would like to call on citizens of our country to treat coronavirus infection and its outbreak as serious as possible.
Привычной жизни.
ரஷ்யாவில் இதுவரை 106,000 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மாஸ்கோ நகரில் வாழ்பவர்கள் என்பது நோக்கத்தக்கது. நேற்று மட்டும் 3,100 பேருக்கு தொற்று இருக்கிறது என்று புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் குறித்த அனைத்து செய்திகளையும் தமிழில் அறிந்து கொள்ள sbs.com.au/language/tamil/coronavirus-updates என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.